எதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
இன்றே நம் ஒலிபரப்பில் இடம்பெற உள்ளன விதையாகும் கதைகள், நாடக மேடை மற்றும் செய்திகள். விதையாகும் கதைகள்: சிரமப்பட்டு சேர்த்ததை வீணடித்தல்.
ஓர் ஊரில் ஒரு செல்வந்தர் வாழ்ந்து வந்தார். அவருடைய ஒரே மகன் ஊதாரித்தனமாக தந்தை சேர்த்த செல்வத்தையெல்லாம் செலவழித்து வந்தான். கவலையடைந்த செல்வந்தர் அந்த ஊருக்கு வந்த துறவியிடம் தமது கவலையை கூறினார். அதற்கு அந்த துறவி, உங்கள் மகனை இங்கு அனுப்பி வையுங்கள் என்று கூறினார். செல்வந்தர் தன் மகனிடம், நமது ஊருக்கு வந்திருக்கும் துறவி மிகவும் சக்தி வாய்ந்தவர், அவரை பார்த்து ஆசி வாங்கி வா என்று அனுப்பி வைத்தார். மகனும் வேண்டா வெறுப்பாக சரியென்று ஒப்புக்கொண்டு துறவியை பார்க்கச் சென்றார். துறவியை சந்தித்து, தம் தந்தையார் உங்களை காண அனுப்பினார் என்று கூறினான். துறவியும், நல்லது, என் பின்னால் அந்த மலைக்கு வா என்று கூற, மகனும் துறவியை பின்தொடர்ந்து மலை மீது ஏறத் தயாரானார். அப்போது துறவி ஒரு சிறிய பாறாங்கல்லை சுமந்து வருமாறு கூறினார். செல்வந்தரின் மகனும் சரியென்று அந்த கல்லை தூக்கிக் கொண்டு சிரமப்பட்டு மலை மீது ஏறினார். மேலே வந்தவுடன் அந்த கல்லை உருட்டி விடும்படி துறவி கூறியதும் மகனுக்கு கோபம் வந்தது. என்ன, விளையாடுகின்றீர்களா என்று கேட்டார். அதற்கு துறவியோ, இல்லை மகனே, எதனால் உனக்கு இந்த கோபம் வந்தது என்று கேட்டார். எவ்வளவோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்த என் உழைப்பை ஒரு நொடியில் வீணடிக்கச் சொல்கின்றீர்கள், பிறகு கோபம் வராதா என்று கேட்டார் அவர். அதற்கு துறவி, உன் தந்தை சேர்த்த செல்வமும் அவருக்கு இருக்கும் நன்மதிப்பும் இப்படித்தான் கஷ்டப்பட்டு சேர்த்தவை. ஆனால் நீ அதையெல்லாம் பாழ் செய்வது எந்தவிதத்தில் நியாயம் என்று கேட்டவுடன் அவர் வெட்கி தலைகுனிந்து துறவியிடம் நன்றி சொல்லிவிட்டு தனது தந்தையிடம் சென்று மன்னிப்பு கேட்டார்.
உன் குடும்பம் நாடகம், எழுதியவர் ஜெயக்குமார்.
வணக்கம் மேனேஜர் சார்.
வணக்கம்
சார். நீங்க வர சொன்னதா பியூன் வந்து சொன்னாரு.
உட்கார் ரமேஷ்.
சரி சார்.
ரமேஷ், நீயும் இந்த அலுவலகத்துக்கு வேலைக்கு வந்து 6 வருஷம் ஆகுதுல்ல?
ஆமாங்க சார்.
உங்க வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா?
இருக்காங்க சார்.
உனக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்களா?
அம்மா சொல்லிட்டு தான் இருக்காங்க.
அப்படியா? சரி சரி. ரமேஷ், நம்ம பிரான்ச்ல கிளார்க்கா இருந்தாரே மாணிக்கம், அவரை தெரியுமா?
தெரியாது சார்.
அவரோட 2வது பொண்ணுக்கு நல்ல பையனா இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. அதான் உனக்கு பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன்.
அம்மா கிட்ட சொல்றேன் சார்.
கேட்டு சொல்லு. அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த பொண்ணு கூட டிகிரி முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கான்.
அப்படியா சார்?
ஆமா ரமேஷ், உங்க குடும்பத்துக்கும் அந்த வருமானம் உதவுன மாதிரி இருக்கும்ல?
ஆமாங்க சார்.
2 நாள்ல நல்ல முடிவா சொல்லு ரமேஷ்.
நல்லது சார்.
ரமேஷ்.
என்னம்மா?
வீட்டுக்காரம்மா வந்துட்டு போனாங்கப்பா.
எதுக்குமா?
வீட்டு வாடகை இன்னும் தரலையேப்பா.
என்னம்மா, நான் தான் மாசம் மாசம் 1500 ரூபாய் கொடுத்துறேன், அப்புறம் பணம் கேட்டா என்னமா அர்த்தம்?
என்னப்பா பண்றது, மளிகை கடைக்கே இந்த மாசம் 1200 ரூபாய் போயிடுச்சுப்பா.
என்னம்மா இது, வழக்கமா 700 ரூபாய் தானே குடுக்கறது?
ஆமா, ஆனா இந்த மாசம் ஊர்ல இருந்து உங்க சித்தப்பா பெரியப்பா எல்லாரும் குடும்பத்தோட வந்து 10 நாள் தங்கிட்டு போனாங்கல்ல, அதுவும் இல்லாம நீ ஏதோ முகத்துக்கு போடுற கிரீம் அது இதுன்னு ஏதோ கேட்டேன்னு கடைக்காரன் கொண்டு வந்து குடுத்துட்டு போனான்ப்பா.
ஆமாமா. ஏய் நிஷா, என்ன பண்ற நீ?
அண்ணா, இந்த முகத்துக்கு போடுற கிரீம நான் எடுத்துக்கிறேனா?
வீட்டுல தின்னுட்டு இருக்கிறதே பத்தாம இது வேற வேணுமா உனக்கு? போ போ, இருக்கிற அழகு போர்.
ஆமா, வீட்டு வாடகை
எங்கயாவது கடன் வாங்கி வந்து குடுக்கறேன், என்ன பண்றது?
ரமேஷ், டே ரமேஷ்,
வாங்க மாமா.
அடே அண்ணனா, வாங்கண்ணா. என்ன, உங்களை பார்க்கவே முடியல?
என்னமா தங்கச்சி பண்றது, மழை பெஞ்சது இல்ல, வயல்ல நடுவு வேலை அது இதுன்னு கொஞ்சம் அதிகமா இருந்தது.
அப்படிங்களா?
ஆமாம்மா. ஆமா, ரமேஷ் எங்க?
அவன் இப்பதான் கிளம்பி ஆபீஸுக்கு போறான்னா. என்னென்ன விஷயம்?
இந்த வீட்டுல கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கா, அத பத்தி அவனும் கவலைப்படாம நீயும் அமைதியா இருந்தா என்னமா அர்த்தம்?
நான் என்னென்ன செய்யட்டும்? நானும் அவங்கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். என்னால வேற என்னென்ன செய்ய முடியும்? அவர் இருந்திருந்தா இந்த நேரம் நடக்க வேண்டியது நடந்திருக்கும்.
அவர் இல்லங்கறதால தானே உங்ககிட்ட கேக்குறேன். அவர் செய்ய வேண்டியத வீட்டுக்கு மூத்த பிள்ளையான ரமேஷ் தானே செய்யணும்.
ஆமா அண்ணா, ஆனா அத அவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே.
இந்த பாரு தங்கச்சி, இப்ப நான் வந்து இருக்கிறதே நம்ம நிஷாவோட கல்யாணத்தை பத்தி பேசதான். ஆமாம்மா, நம்ம சம்பத்தோட மகன் செல்லத்துறை உனக்கு தெரியும்ல?
நம்ம ஊரு நாட்டம்ம வீட்டுக்கு எதிர் வீட்டுல இருக்காரு, அவர் தானே?
அந்த சம்பத்தே தான். அவன் மகன் படிச்சுட்டு உள்ளூர்லயே வாத்தியார் வேலை பாக்குறான். தங்கமான பையன்.
நான் கூட அந்த பையனை பாத்திருக்கேன்னா. ரொம்ப மரியாதை குடுக்கற புள்ள.
ஆமாமா தங்கச்சி, அந்த பையனுக்கு பொண்ணு பாக்கணும்னு பேச்சு அடிபட்டுது. நான் உடனே நம்ம நிஷாவை பத்தி சொன்னேன். நிஷா என் வீட்டுக்கு வந்தப்போ ரெண்டு மூணு தடவை பாத்திருக்காங்களாம். அதனால அவங்களுக்கு பொண்ணை பாக்கணும்னு கூட தேவையில்லையா. நம்ம நிஷாவை பிடிச்சிருக்கான். ஆனாலும் உங்க சம்மதம் என்னன்னு தெரிஞ்சுகிட்டா அடுத்த விஷயம் பத்தி பேசிடலான்னு சொன்னாங்க.
அண்ணா, இதுல நான் சொல்றதுக்கு என்னென்ன இருக்கு? ரமேஷ் தானா சொல்லணும்? அண்ணா, அவன் வந்த உடனே இத பத்தி நான் பேசிடுறேன்னா.
சரிம்மா. சார்.
என்ன ரமேஷ்,
நீங்க சொன்னத பத்தி நான் அம்மா கிட்ட சொன்னேன் சார்.
அப்படியா? என்ன சொன்னாங்க?
அவங்க சம்மதம்னு சொல்லிட்டாங்க சார்.
ஓஹோ. ஆமா, அவங்க எப்ப வந்து பாக்குறாங்களா?
அது அவங்க என்னையே பார்த்து பேசி முடிவு பண்ண சொல்லிட்டாங்க சார்.
ஏம்பா, என்னதான் மாப்பிளங்கிற முறையில நீ பொண்ண பார்த்து முடிவு செஞ்சாலும் மத்த விஷயங்களை எல்லாம் அவங்க தானப்பா பேசணும்.
அது சொன்னேன் சார். ஆனா அவங்க கட்டிக்க போறவன் நீ, உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு, மத்தபடி உங்க மேனேஜர் என்ன சொல்றாரோ அப்படி செஞ்சிருவோம்னு சொல்லிட்டாங்க சார்.
என்னப்பா இது
சார்? நீங்க ஒரு இடம் சொல்லும் போது அது நல்லிடமா தானே சார் இருக்கும். அந்த நம்பிக்கை தான் சார் அவங்களுக்கு.
என்னமோ, என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்க.
ஆமாங்க சார், எங்க குடும்பமே உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கு சார்.
சரி ரமேஷ், நாம இன்னும் ரெண்டு மூணு நாள்ல போய் பார்த்துட்டு மத்த விஷயங்களை பேசிக்கலாம்.
சரி சார், அப்ப நான் வரேன் சார். அப்பாடா, ஒரு வழியா மேனேஜரை சமாளிச்சாச்சு. அம்மா கிட்ட விஷயத்தை சொல்ல வேண்டியதான்.
நிஷா, அண்ணனுக்கு காஃபி கொண்டு வாமா.
இத கொண்டு வரேம்மா.
ரமேஷ், என்னப்பா இன்னைக்கு வேலை அதிகமா, ரொம்ப லேட்டா வந்திருக்க?
ஏன், என்ன விஷயம் இன்னைக்குன்னு பார்த்து அக்கறையா விசாரிக்கிறீங்க?
ஒன்னும் இல்லப்பா, எல்லாம் நல்ல விஷயம்தான்.
நல்ல விஷயமா? என்னமா அது?
ஊர்ல இருந்து உங்க மாமா வந்துட்டு போனாருப்பா.
அதுக்கு என்ன?
கல்யாண வயசுல வீட்டுல ஒரு பொண்ண வச்சிருக்கீங்களேன்னு கவலைப்பட்டு அவளுக்கு ஒரு நல்ல வரணையும் பாத்துட்டு வந்திருக்காரு. அவர் சொன்ன மாப்பிள்ளையும் நல்ல இடம்ப்பா.
சொல்லுங்க, அதுக்கு என்ன பண்ணணும்?
என்னடா இப்படி கேக்குற? அவளுக்கு நீதானே எல்லாம் செய்யணும்.
அதான் என் தலையில விடிஞ்ச கடனா நினைச்சுக்கிட்டு உங்க எல்லாரும் கொட்டிட்டு இருக்கே.
ஏண்டா இப்படி சொல்ற? இத பாருப்பா, கடனை உடனே வாங்கியாவது அவளுக்கு ஒரு கல்யாணத்தை செய்து வைக்கணும்ப்பா.
என்ன கடனா? அப்புறம் அதை எப்படி அடைக்கிறது? இப்படி ஒரு பிரச்சனைய பண்ணத்தான் ஊர்ல இருந்து மாமா வந்தாரா?
டேய் ரமேஷ், அவர் நம்ம குடும்பத்துல நல்லது நடக்கணும்னு தானே வந்து சொன்னாரு.
பாருமா, என்னால ஒன்னும் பண்ண முடியாது. நமக்கு எந்த செலவும் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி மாப்பிள்ளையா இருந்தா பண்ணலாம்.
இங்க இருந்தா நம்மள ஒரு வழி ஆக்கிடுவாங்க. பேசாம கல்யாணத்தை பண்ணிட்டு தனியா போயிட வேண்டியதான். அப்பதான் நமக்குன்னு ஏதாவது சேர்க்க முடியும்.
தங்கச்சி, தங்கச்சி
வாங்க. அண்ணா வாங்க.
நான் வர்றது இருக்கட்டும்மா? ஒரு வாரத்துல தகவல் சொல்றேன்னு சொன்னேன், ஆனா ரெண்டு வாரம் ஆகுது, ஒரு பதிலையும் காணோம். ஓஹோ, ரமேஷ் கூட வீட்டுல தான் இருக்கானா?
என்னம்மா, எப்படி இருக்கிறீங்க?
எனக்கு என்னடா, நான் நல்லா தான் இருக்கேன்.
அப்படியா? சரி, அப்ப நான் ஆபீஸ் புறப்படுறேன்.
அட இருப்பா, நான் எவ்வளவு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கேன், நீ என்னமோ ஆபீஸ் கிளம்புறேன்னு புறப்படுற.
ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்குமாமா.
அட இருக்கட்டும்ப்பா, இன்னைக்கு ஒரு மணி நேரம் லேட்டா போ. உன் தங்கச்சியோட கல்யாண விஷயம் பத்தி உங்க அம்மாட்ட சொன்னேனே, என்ன முடிவு பண்ணீங்க?
அது நான் தான் அன்னைக்கே அம்மாட்ட சொல்லிட்டேனே.
என்ன சொன்ன?
இங்க பாருங்க மாமா, வெறுங்கையில முழம் போட முடியாது, அதை தெரிஞ்சுக்கங்க.
அப்படின்னா?
பணம் இல்லாம கல்யாணத்தை பத்தி எல்லாம் நினைக்க கூடாது மாமா. அதனால நிஷாவுக்கு கல்யாணம் பண்ணணும்னா சீர் சனத்து இல்லாம அவங்க செலவிலேயே கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி மாப்பிள்ளையா இருந்தா
பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. நானும் வந்து என் பங்குக்கு ஏதாவது செய்யறேன். அதை விட்டுட்டு வாத்தியார் மாப்பிள்ள அது இதுன்னு சொல்லிக்கிட்டு அவன் கேக்கிறதெல்லாம் செய்யற அளவுக்கு என்கிட்ட ஒன்னும் கிடையாது.
அப்போ நீ ஒரு முடிவோட தான் இருக்க. நீ ஒண்ணும் உன் தங்கச்சி கல்யாணம் பண்ண வேண்டாண்டா. நான் என் தங்கச்சி பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். பெருசா பணத்தை பத்தி பேசுறான். நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா. இனிமே ஒரு நல்லது கெட்டதுன்னு என் மூஞ்சது முடிச்சிடாத. என் தங்கச்சிக்கு வந்து பிள்ளையா பிறந்த பாரு, நினைச்சாலே எனக்கு வெக்கமா இருக்கு.
மாமா, எதுக்காக அண்ணனை இப்படி திட்டுறீங்க? எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு உங்ககிட்ட வந்து கேட்டேனா? எங்க அண்ணன் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா இப்படி அளவுக்கு மீறி அவரை திட்டாதீங்க. நீங்க ஒண்ணு எனக்காக அக்கறைப்பட வேண்டாம். நீங்க முதல்ல கிளம்புங்க.
நிஷா, என்னடி பேசுற?
தங்கச்சி, நிஷா பேசுறது தப்பு இல்லம்மா. அவ சொல்ற மாதிரி அவளுக்கு கூட பிறந்த அண்ணன் உசுரோட இருக்கும்போது நான் யாருமா? நான் வரேம்மா.
சார், வர சொன்னீங்களாமே.
ஆமா ரமேஷ்.
சார், கல்யாண பத்திரிகை அடிக்கவும் கல்யாணம் எங்க வச்சுக்கலாம்னு கேட்கவும் நானே உங்களை பார்க்க வரலாம்னு இருந்தேன் சார்.
ரமேஷ், நான் கூட்டம் அமைச்சதே நடக்க போற இந்த கல்யாணத்தை நிறுத்தணுங்கிறதுக்காகத்தான்
சார்.
நேத்து உனக்கு பொண்ணு கொடுக்கற உன் மாமனார் உன் வீட்டுக்கு வந்தாரா?
ஆமா சார்.
அப்ப உங்க வீட்டுல உன் தங்கச்சியோட திருமணத்தை பத்தி நீங்க பேசினது, உங்க வீட்டுல உள்ளவங்க பேசினது, உங்க மாமா ஒருத்தர் பேசினது, இது எல்லாத்தையும் கேட்டுட்டு நேரா அவர் என் வீட்டுக்கு வந்துட்டாரு. அங்க நடந்த எல்லா விஷயத்தைய பத்தியும் சொன்னாரு. இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு நான் என் பொண்ணை கொடுக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டாரு
சார்.
என்னப்பா, நீ மட்டும் வரதட்சணை வேண்டான்னு சொல்லிட்டு நீங்க விருப்பப்பட்டதை செய்யுங்கன்னு சொல்லி என்னென்ன கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு சந்தோஷப்பட்டேன். ஆனா கூட பிறந்த உன் தங்கச்சிக்கு உன்னால கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது இல்ல
சார்.
ரமேஷ், நீ இங்க எப்படி வேலைக்கு சேர்ந்தேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? உங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து திடீர்னு இறந்தப்ப உங்க குடும்பத்துக்கு உபயோகமா இருக்கணும்னு உனக்கு நான் தான் வேலையை கொடுத்தேன். ஆனா நீ வாங்குற சம்பளத்துல பாதியை கூட உன் வீட்டுக்கு கொடுக்காம இருந்திருக்கேன். அது மட்டும் இல்ல, கல்யாணம் ஆன உடனே தனி வீட்டுக்கு போறதுக்கு கூட நீ எல்லா ஏற்பாடையும் பண்ணி வச்சிருக்க. அப்ப உன்னை நம்பி இருக்கிற குடும்பத்தை நடுத்தருவில் விட்டுட்டு உனக்கு ஒரு குடும்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு புது வாழ்க்கைய புது வீட்டுல ஆரம்பிக்க இருந்த
சார்.
ரமேஷ், நான் சொல்றது நல்லா கேட்டுக்க. உனக்கு அவங்க பொண்ணு தரதா இல்ல, தொடர்ந்து நீ இங்க வேலை செய்ய நான் அனுமதிக்கிறதாவும் இல்ல
சார்.
இப்ப நீ என்ன பண்ண போற
சார்? என்ன மன்னிச்சிருங்க சார். சார், நான் ஏதோ தெரியாதனம் நடந்துட்டேன் சார். சார், இனி அப்படி செய்ய மாட்டேன் சார். சார், தயவு செஞ்சு எனக்கு இங்க வேலை இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க சார். சார், இனிமே இப்படி நடந்துக்க மாட்டேன் சார்.
ரமேஷ்,
என்ன மன்னிச்சிடுங்க சார்.
ரமேஷ், உன்னை போல சில இளைஞர்கள் இப்படித்தான் வசதியா வாழறதுக்காக தன் குடும்பத்துக்கும் பெத்தவங்களுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை மறந்து சுயநலமா நடந்துக்கிறாங்க. இப்படி தன்னுடைய வசதி தன் சந்தோஷம் அப்படிங்கிற சுயநல போக்கு நம்ம இளைஞர்கள் மத்தியில பரவலா காணப்படுதுப்பா. அது தவறுங்கிறத இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும்.
உண்மைதான் சார், அதை நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் சார்.
உன் குடும்பம் நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் ஜெயக்குமார். இதில் பங்கு பெற்றவர்கள் கல்யாண்ஜி, சர்தார்ஜி, ராஜபக்ஷா, கோவை காமாட்சி, பிருந்தா தேவி.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு. செய்திகள்.
கொரோனா தொற்று கிருமியால் தாக்கப்பட்டுள்ளவர்கள் மற்றும் அவர்களுக்கு சிகிச்சைகள் வழங்கும் நலவாழ்வு பணியாளர்களுக்காக இவ்வெள்ளியன்று மீண்டும் இறைவேண்டல் செய்துள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். மார்ச் 6 இவ்வெள்ளியன்று கொரோனா வைரஸ் என்ற ஹேஷ்டாக்குடன் தன் ட்விட்டர் செய்தியில் அந்நோயாளிகளுக்காக இறைவனிடம் அன்றாடியுள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தவக்காலத்தை மையப்படுத்தி மற்றும் ஒரு ட்விட்டர் செய்தியையும் வெளியிட்டுள்ளார். கொரோனா தொற்று கிருமியால் தாக்கப்பட்டுள்ளவர்கள் அவர்களுக்கு சிகிச்சைகள் வழங்கும் நலவாழ்வு பணியாளர்கள் மற்றும் அக்கிருமி பரவாமல் தடுப்பதற்கு முயற்சித்து வரும் அரசு அதிகாரிகள் அந்நோயாளிகளுக்கு உதவுவோர் ஆகிய எல்லாருடனும் தனது அருகாமையை தெரிவிக்கின்றேன் என்ற சொற்கள் திருத்தந்தையின் ட்விட்டர் செய்தியில் இடம்பெற்றுள்ளன. மேலும் லென்ட் என்ற ஹேஷ்டாக்குடன் தவக்காலத்தை மையப்படுத்தி திருத்தந்தை வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில் உதவி செய்வதற்கு யாருமின்றி துன்புறும் மக்களின் வேதனை பற்றி தியானிப்பதற்கு நம்மை அனுமதிக்க தவக்காலம் ஏற்ற காலம், நம் பரிவன்பை ஒருமைப்பாடு மற்றும் பராமரிப்பு ஆகிய தெளிவான செயல்களில் ஈடுபடுத்துவதற்கும் தவக்காலம் தகுந்தது என்ற சொற்கள் வெளியாயின.
திருப்பிட தலைமை அலுவலகத்தில் பணியாற்றும் உயர் அதிகாரிகள் ரோம் நகருக்கு அருகில் அரிச்சா நிமிடத்தில் மேற்கொண்ட ஆண்டு தியானத்தை மார்ச் 6 இவ்வெள்ளியன்று நிறைவு செய்தனர். பொதுவாக பலரையும் பாதிக்கும் சளியின் தொல்லையால் பாதிக்கப்பட்டிருந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வத்திக்கானில் தான் தங்கியிருக்கும் சாந்தா மார்த்தா இல்லத்தில் தன் அறையில் இருந்த வண்ணம் தியான உரைகளை கேட்டு வந்தார். இந்த ஆண்டு ஆன்மீக பயிற்சிகளை வழிநடத்தி வந்த இயேசு சபை அருள்பணி பியத்ரோ பொவாத்தி அவர்கள் இந்த தியானத்தின் நிறைவாக இவ்வெள்ளி காலையில் வழங்கிய சிந்தனையில் தமது கட்டளைகளுக்கு பணியும் சீடர்களில் கிறிஸ்து பிரசன்னமாக இருக்கிறார் என்று எடுத்துரைத்தார்.
திருப்பிடத்தில் பணியாற்றுவரை சிறந்த முறையில் நிர்வாகம் செய்வதற்கென ஒரு புதிய பொது நிர்வாக அலுவலகம் ஒன்றை மார்ச் 6 இவ்வெள்ளி என்று உருவாக்கியுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். திருப்பிடத்தின் சீர்திருத்தங்களுக்கு திருத்தந்தைக்கு ஆலோசனை கூறும் கர்தினால்கள் குழு மற்றும் பொருளாதார ஆலோசனை அவையின் பரிந்துரையின் பேரில் திருப்பிட செயலகத்தின் பொது விவகாரத்துறையில் இப்புதிய நிர்வாக அலுவலகத்தை திருத்தந்தை உருவாக்கியுள்ளார். திருப்பிட தலைமையகத்தில் மேற்கொண்டு வரும் சீர்திருத்தங்களின் ஒரு பகுதியாக உருவாக்கப்பட்டுள்ள இப்புதிய அலுவலகம் தற்போது திருப்பிட செயலகத்தில் உள்ள பணியாளர் பொறுப்பு அலுவலக பணிகளை ஆற்றும். திருப்பிட செயலகத்தின் பொது விவகாரத்துறையில் உருவாக்கப்பட்டுள்ள இப்புதிய அலுவலகம் பொருளாதார செயலகம், திருப்பிடத்தின் தொழில் அலுவலகம், ஓய்வூதிய நிதி அமைப்பு, வத்திக்கான் நகர நாட்டின் நிர்வாகத்துறை, பொதுநிலை பணியாளரை பணிக்கு தெரிவு செய்தல் போன்ற அமைப்புகளுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருக்கும்.
இயேசு கிறிஸ்து போன்று கட்டாயமாக தப்பித்துச் செல்ல என்ற சொற்களை 106வது புலம்பெயர்ந்தோர் மற்றும் குடிபெயர்ந்தோர் உலக நாளுக்குரிய தலைப்பாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தெரிவு செய்துள்ளார் என்று திருப்பிட தகவல் தொடர்பகம் அறிவித்துள்ளது. வருகிற செப்டம்பர் 27ஆம் தேதி கடைபிடிக்கப்படும் 106வது புலம்பெயர்ந்தோர் மற்றும் குடிபெயர்ந்தோர் உலக நாளுக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வெளியிடும் செய்தி இந்த தலைப்பை மையப்படுத்தி அமைந்திருக்கும் என்றும் அந்த தொடர்பகம் கூறியுள்ளது. உலக அளவில் 4 கோடியே 10 லட்சத்திற்கு அதிகமான மக்கள் நாட்டுக்குள்ளேயே புலம்பெயர்ந்துள்ள சூழலில் இந்த மக்களுக்கு ஆற்ற வேண்டிய மீட்புப் பணியை திருத்தந்தையின் செய்தி வலியுறுத்தும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இளமையான இயேசுவும் அவரின் குடும்பமும் புலம்பெயர்ந்த மற்றும் குடிபெயர்ந்தவர்களாக பெற்றுள்ள அனுபவத்தோடு இந்த உலக நாளுக்குரிய சிந்தனை தொடங்குகின்றது என்பதை இந்த தலைப்பு தெளிவுபடுத்துகிறது என்றும் கூறப்பட்டுள்ளது.
மதமாற்ற நடவடிக்கையில் ஈடுபடாமல் நற்செய்தியை பரப்பும் உண்மையான கிறிஸ்தவர்களாகவும் நல்ல குடிமக்களாகவும் வாழுமாறு சீன கத்தோலிக்கரை ஊக்கப்படுத்தியுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். 2020ஆம் ஆண்டு மார்ச் 1 தனது ஜப கருத்து பற்றி காணொலியில் விவரித்துள்ள திருத்தந்தை, சீனாவில் உள்ள திரு அவை நற்செய்திக்குரிய நம்பிக்கையை பாதுகாத்து ஒற்றுமையில் வளர்ந்திட நாம் மன்றாடுவோம் என்று கூறியுள்ளார். இக்காலத்தில் சீனாவில் உள்ள திரு அவை வருங்காலத்தை நம்பிக்கையோடு நோக்குகின்றது. திரு அவையும் சீனாவில் உள்ள கிறிஸ்தவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள் மற்றும் நல்ல குடிமக்களாக வாழுமாறு விரும்புகின்றது என்று திருத்தந்தை கூறியுள்ளார். சீனாவில் உள்ள திரு அவை நற்செய்திக்கு விசுவாசமாயிருப்பதை பாதுகாக்கவும் ஒற்றுமையில் வளரவும் வேண்டும் என்று நாம் எல்லாரும் இறைவனிடம் மன்றாடுவோம் என்று திருத்தந்தை அக்காணொலி செய்தியில் அழைப்பு விடுத்துள்ளார்.
கொரோனா தொற்று கிருமி கோவிட் 19 இந்தியா உட்பட 70க்கும் அதிகமான நாடுகளை தாக்கியுள்ளது மற்றும் அந்நோய் தொடர்பான இறப்புகள் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து வந்துள்ளதை கருத்தில் கொண்டு மும்பை உயர் மறை மாவட்டத்தின் அனைத்து பங்கு தளங்களுக்கும் மடல் ஒன்றை இவ்வியாழனன்று அனுப்பியுள்ளார் மும்பை பேராயர் கர்தினால் ஆஸ்வல் கிரேஷியஸ். இது தொடர்பாக நன்கு ஆலோசித்த பின்னர் இந்திய திரு அவை முழுவதற்கும் அறிக்கை ஒன்றை வெளியிடவிருப்பதாக குறிப்பிட்டுள்ள இந்திய ஆயர் பேரவைத் தலைவரான கர்தினால் கிரேஷியஸ் அவர்கள், முதலில் நம் விசுவாசம் எல்லாரையும் இறைவன் பக்கம் திருப்ப வேண்டும் என்று கூறியுள்ளார். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டிய ஜெபத்தையும் இம்மடலோடு வெளியிட்டுள்ள கர்தினால் கிரேஷியஸ் அவர்கள் அது விசுவாசிகள் மன்றாட்டில் இணைக்கப்படுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார்.
நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் இன்றைய தமிழ்ச் சேவை நிறைவடைகின்றது. தங்களின் செய்முடுத்தலுக்கு நன்றி.
வணக்கம்.
வணக்கம்.